ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எது விபூதி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம கேட்கலாம்ல. பெரிய புராணத்துல சேக்கிரார் பெருமான் கற்பம், அவனு கற்பம், உபகற்பம், அகற்பம் அப்படின்னு நாலு பேர் கொடுக்கிறது. கற்பம்னு ஒரு விபூதி, நான் சொல்றதுல தவறும் இருக்கலாம். என்ன கேட்டா எனக்கு தமிழ் அறிவு மிகுதியும் கிடையாது, கொஞ்சோண்டு இசை அறிவு உண்டு, கிஞ்சித். ஆனால் என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சதை சொல்லிவிடுகிறேன், தவறு இருந்தால் தெரிந்த பெரியவர்கள் மன்னித்து விடுங்க. சேக்கிழார் முழுநூறு பூசிய முனிவர் புராணம்னு ஒன்று எழுதி வைக்கிறார். அப்ப உடம்பெல்லாம் விபூதிய பூசிக்கிறவங்க யாராவது உண்டா? நான் ஒரு சிலரை பார்த்திருக்கேன். தருமபுரம் இடத்துல ஒரு சாமியார் இருந்தார், கௌபீனத்தை கட்டிக்கிட்டு கீழே நல்ல ஒரு பெரிய பேப்பரை போட்டு அதுல உட்கார்ந்து விட்டு உடம்பு பூரா விபூதியை பூசிட்டு மறுபடியும் ஆடை உடுத்திட்டு வெளியே வருது. நாகங்குடி சாமியார்னு ஒருத்தர் இருந்தார், நீ வேணா கேட்டுப்பார். அவர் உடம்பு பூரா விபூதியை பூசிக்குவார். கிட்டத்தட்ட 30 இட்லி 35 இட்லியும் சாப்பிடுவார். ஆமா, கையில குருமணிக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை கண்டா. பாக்கி பேர் என்ன பண்ணுவான், சனிய வந்து தொலைச்சாண்டா 30 இட்லி திம்பான் அப்படின்னு சொல்லுவோம். 30 இட்லிய ஒன்னா வச்சு நிவர்த்தி ஆட்டம் அப்படிம்பாரு கையில குருமணி. அவருக்கு இந்த ஈத்துவக்கும் இன்பம் அறிந்தவர் கையில குருமணி. ஐயோ, அப்படி ஒரு மனிதரை நான் இன்னும் பார்க்க முடியாது. வியாபாரத்தை கேட்டுவிட்டு அப்படியே வாரி வாரி கொடுத்தவர். பட்டுடுத்து தோல் போர்த்துன்னு ஒரு பாட்டு பாடினேன், டேய் இந்தாடா பட்டு வச்சிருக்கியா இடுப்புல கட்டிக்கிறதுக்கு அப்படி கேட்டாரு. அப்ப இல்ல, என்ன கட்டிக்க எடுத்து வாங்க கொடுறா அப்படின்ட்டு 30 இட்லி 35 இட்லியை வச்சு தின்னடாம் பாரு அவர அந்த நாகங்குடி சாமியார. உடம்பு பூரா விபூதி பூசிட்டு வருவார். முழுநூறு பூசிய முனிவர்னு ஒண்ணு எழுதி வைக்கிறார். அதுல இந்த திருநூறு தயார் பண்றது எப்படி அப்படின்னு எழுதி வைக்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நான் முதல்லயே சொல்லிவிட்டேன், இதுல தவறு இருக்குமே ஆனால் தெரிந்தவர்கள் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆமா, நம்ம வீட்டு பசுமாட்ட நம்ம வீட்டிலேயே கட்டி பண்ணும், அதை வெளியில மேய விடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, பன்றியோடு பசுவும் மேய போனால் பன்றி எதை தின்னுதோ அதை இதுவும் தின்னும். என்ன அந்த கூடுன ஆன்மா எங்க கூடுதோ அதன் வழியினர் ஆக அதை தின்னு தொலைச்சுக்கணும். அந்த தானத்தை நாம விபூதிக்கு எடுத்தோம்னா நல்லா இருக்குமா? அதற்காக இதை மேய விடாமல் வீட்டிலேயே கட்டி அந்த கோமயம், அதுக்கு பேர் அந்த சாணம் சொல்றமே அதுக்கு கோமயம் என்று பேர். அது அந்த கோமயத்தை போடும்போது தாமரை இலையில நாம அதை தாங்கிடணும், கீழே விடாம. அதை உருண்டையா உருட்டி நாம நல்லா குளிச்சு குளிச்சுட்டு அந்த வேலையை செய்யணும் இல்லையா? தேவாரத்துல 7 பதிகங்கள் மேகராக குறிஞ்சி பண்கள்னு இருக்கிறது. இந்த 7 பண்ணையும் ஓதுவா மூர்த்திகளை மரியாதையோடு உட்கார செய்து, நல்லா கவனிக்கணும், ஓதுவா மூர்த்திகளை மரியாதையோடு உட்கார செய்து அவர்களுக்கு வேண்டுவனவையெல்லாம் கொடுத்து அவர்களை ஒழுங்காக அந்த 7 பதிகங்களையும் பாடச் சொன்னால் மழை பொழியும் நிச்சயம். ஆனால் என்ன பண்றாங்க, ஓதுவார சில பேர், ஓதுவான் நேரா குஞ்சு பாட்டு அப்படின்னு சொன்னா அதை பாடுறவனுக்கு மரியாதை இல்லாம போச்சு பாருங்க. அப்ப அந்த பாட்டு என்ன சொல்லுங்க, என்ன பாடுறவன்ட்டு ஓதுவான்னு கூப்பிடுறியா? மழையும் போய மாட்டேன் போ. அதனால அந்த மரியாதையோடு அவர்களை பாட சொன்னால் மழை பொழியும் ஒரு தினம் டெஸ்ட் தான் பண்ணி பாருங்களேன், என்ன மோசமா போச்சு. முத்தைய ஒருவரை கூப்பிட்டு ஒரு தலகையில உட்கார வச்சு அவங்க ஒரு வேட்டி துண்ட கொடுத்து விபூதிய பூசிக்க சொல்லி, இந்தாப்பா ஏழு பதியும் பாடு, ஒரு 700 ரூபா கொடுத்துறேன் சொல்லி மைக்க வச்சு பாட சொல்லுங்க. அது பதியம் முடிஞ்ச அப்படியே பாட சொல்லுங்க, மழை பொழியும் நிச்சயமா. அந்த பண்ண வேற ஒரு ராகத்துல மாத்த விடக்கூடாது. அந்த நீலாம்பரினா அந்த நீலாம்பரிலேயே பாட சொல்லி ஒரு தான் செய்துதான் பாருங்களேன். அப்படி பெய்யா இல்லையான்னு பாப்போமே, டெஸ்ட் தான் பண்ணி பாப்போமே. யார் துணிவா, யார் வருவா முன்னுக்கு, செய்து பாருங்க. ஆக இந்த அதுக்கு சொல்ல இந்த சாணத்தை நாம பரிசுத்தமான நிலையில எடுத்து அந்த கோச்சலம் இருக்கிறது பாருங்க, அந்த மூத்திரம் அதை பிடித்து அதை ரெண்டும் ஒன்னா பிசைஞ்சு அதை காய வச்சு நம்ம ஞானாக்கினால நம்ம ஞானத்தினால தீ உண்டாக்கி அதனை எரித்து அதனை பூசிக்கும். ஞானத்தினால தீ உண்டாக்க முடியுமான்னா முடியும். ஞானத்தினால தீ உண்டாக்குனதானே திருஞான சம்பந்தர், ஞானத்தினால தீ உண்டாக்கி அவனை போய் பிடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டார் இல்லையா, போச்சா இல்லையா. இந்த ஊரை எரிக்கணும்னு நினைச்ச கண்ணகி கூட அப்படிதானே ஞானத்தினால தீயை எரிச்சு எரியட்டும் அப்படின்னு சொன்னா எரிஞ்சு போச்சா இல்லையா. அந்த மாதிரி எரியட்டும்னு சொன்னா எரியும் அல்லவா. ஆமா, அப்படி எரிஞ்சு அதை பூசிக்கணும். இது பேர் கற்பம். இதே மாதிரி நமக்கு முடியுமா, முடியாது. சரி, எங்கேயாவது இந்த பசுக்கள் மேய்து பாருங்க, மேயிற இடத்துல கிடக்கிற சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து பிசைஞ்சு கோச்சலத்தை விட்டு பிசைஞ்சு காய வச்சு வீட்டுல ஹோமம் செய்தால், ஹோமம்னு ஒண்ணு செய்யறதே கிடையாது கோயில்ல கூட. நான் இன்னைக்கு ஒரு கோயில்ல பாக்கிறேன், ஹோமம் செய்யற இடத்துல சும்மா நெருப்பு எடுத்து போட்டு ஒரு கட்டையை தூக்கி போட்டு பேசாம போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான் அங்க நடக்கும். சடங்கு ஒண்ணு புகையணும், அவ்வளவுதான். அதை செய்யறாங்களா பேச்சு கிடையாது. ஒரு புகைச்சல் உண்டானா ஹோமம் நடக்குதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த ஹோமாகினியில இருக்கிற நெருப்பை எடுத்து அதை சுட்டு அதை நீ பூசித்தின்னா கட்டும். இதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இந்த பசுமாட்டு கொட்டகைகள் காடு எரிந்த இடத்துல இருக்கிற நீர் இருக்குல்லவா, கரியும் இருக்கும் நீரும் இருக்கும் அல்லவா. அந்த நீர் அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து கோச்சலத்தினால பிசைஞ்சு மடங்கள் இருக்குது பாருங்க, தபோ தபசேட்டர்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு மடாலயங்கள்னு பேர். தருமபுரம் திருவாவூடுபுரம் குன்றக்குடி இப்படி இருக்கு பாருங்க, காஞ்சி மடாலயம் அந்த மடாலயத்தில் இருக்கிற தீயை கொண்டு வந்து அதை எரிச்சு அதை பூசிக்கலாம். இதை விட்டு இதை எப்படி பூசிக்கிறது, எதுல எடுத்து வைக்கிறது, பேப்பர்ல வைக்கலாமா, அல்லது ஒரு தங்க தகர டப்பாவில் வைக்கலாமா, அல்லது ஒரு தங்க டப்பாவில் வைக்கலாமா, ஒரு பட்டு துணியில வைக்கலாமா, புது பானையில வை. அத சேக்கிழார் சொல்றத நான் சொல்றேன், புது பானையில வை, அதை பூசிக்க. இதை தவிர நீ எப்படி பூசிக்கிட்டாலும் அது அகற்றும், அது தேவைப்படாது என்று நான் படித்தேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம். இதுக்கு மேல ஏதாவது தவறு இருந்ததுன்னு சொன்னா நீங்க அதை நல்லவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நன்றா படித்தவங்கள்ட்ட. எனக்கு தெரிஞ்ச இப்படி விபூதிய பூசிக்கணும், இப்படி விபூதிய பூசிட்டாத்தான் அதுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். இப்ப நாம அப்படி பூசிக்க முடியலன்னா இப்படியாவது பூசிக்குவோம். இந்த சித்தநாதன் வைத்தியநாதன் போட்டு அனுப்புறாம பாருங்க, அதையாவது பூசிக்க, அதையாவது இகழாமல் இருந்து விடு அல்லவா, அதையாவது பெருசென்று எண்ணி விடு. ஆமா, மகாத்மா காந்தி இல்ல நம்ம என்ன பண்ண முடியும், இப்ப யாரு இருக்கானோ அவனை பார்த்துட்டு நம்ம போயிட வேண்டியது. ஆக இந்த மாதிரி பூசிக்கும் என்றுதான் பெரிய புராணத்துல நாம சொல்லப்படுகிறது. அதத்தான் திருக்கோவலூர்ல இருந்த வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் விபூதி தான் தனக்கு உயிராக எண்ணி இருந்தார். அவரை வெல்ல நினைத்தான் ஒருத்தன், கொல்ல நினைக்கல. சேக்கிழார் பெருமான் உயர் நாயன்மாரை கொல்ல நினைத்தான்னு எழுத மாட்டேங்கிறாரியா, கொல்ல நினைத்தான்னு எழுதுறதுக்கு ஒரு மனசு வல்ல. இப்ப நாம என்னென்னமோ சொல்லலாம் சொல்றோம், நம்ம குழந்தைகள் ஏதாவது தவறு வச்சா மூதேவிங்கிறோம், ஒழிஞ்சு போய நீ அப்படின்னு சொல்றோம், கோபத்துல சொல்றோம் இல்லையா, மனைவியும் கூட சொல்றோம், பிள்ளைகளையும் சொல்லிவிடுறோம் அல்லவா. இந்த நாயன்மார்களை அவரை கொல்ல நினைத்தான் அப்படின்னு எழுத மாட்டேங்கிறார், வெல்ல நினைத்தான் அப்படின்ட்டு. ஆனா அவன் செய்தது எது, ஒன்னதுதான், கொன்ன போது கூட கொன்று விட்டான் அப்படின்னு எழுதாம நினைத்ததை முடித்து விட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு நாயன்மாரை கொன்றான் என்று எழுதுவதற்கு அவருக்கு மனசு வரல. எந்த நாயன்மாரையும் அவன் சொன்னான் அப்படின்னு அவர் எழுதல, இன் போட்டு சொல்லல, இரு போட்டுதான் சொன்னார். காரைக்கால் அம்மையார் பிறந்தார், புனிதவதியார் பிறந்தார், மங்கையர்கரது மாதினியார் பிறந்தார், அவதாரம் செய்தார் அப்படின்னு சின்ன குழந்தைதானே இரு போட்ட சொல்லிவிட்டார். ஆக கொல்லா கொன்னு விட்டான், கொன்னு விட்டாங்க போது நினைத்ததை முடித்து விட்டான். பரிசு திடீர்னு கீழே விடுறார். விழுந்த போது அந்த காவக்காரன் வந்து தடுக்கிறான், டேய் நம்மவன்டா, அவனை ஒண்ணும் பண்ணாது. இப்படி ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, நமக்கு தெரிஞ்சு சொன்னார், அவனை ஒன்றும் பண்ணார்கள், ராமா ராமா அப்படின்னு விழுந்தார். அது விழுந்த போதுதான், ஓஹோ இவரும் அப்படி விழுந்திருப்பார் போல இருக்குன்னு நான் எழுதுனேன். பிராக்டிக்கல் நம்ம எப்படி தெரியறது, எப்போ எழுதி வச்சது தெரியணுமே. அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் அப்படின்னா சொல்லிட்டு போனார் அவரு. ஆனா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்துவிட்டாங்க, அது போட்டோம். ஆனால் மந்திரிக்கு இதைத்தான் சொன்னார் என்று சொல்லப்படுவார். சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பட்டத்து யானையில ஊர்வலம் போயிட்டு இருக்கார். அங்க ஒருத்தன் என்ன பண்ணினா, ஒரு வண்ணா, அந்த காலத்துல வண்ணான்னா ஓர் மண்ணு போட்டு துவைப்பான், இந்த காலத்துல வண்ணான்னா என்னத்தையோ போட்டு துவைக்கணும், கட்டினா அரிக்கு. நான் வண்ணானுக்கே போடுறது, வண்ணானுக்கும் துணிக்கடைக்காரனுக்கும் கனெக்ஷன், ரெண்டே செலவையில வேட்டு விட்டு. நான் அப்படிதான் என் வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போவோம், ஐயோ கடவுளே வேட்டியெல்லாம் இப்படி கிழிஞ்சு போகுதே, ரெண்டே செலவில அவுட் ஆயிடும். நான் அன்னையில இருந்து வேட்டிய போடுறதே கிடையாது, அதோட இல்ல கட்டினாவே அரிக்கு, என்னென்ன தண்ணியிலே துவைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன், ஹோட்டல்காரங்களுக்கும் டாக்டருக்கும் கனெக்ஷன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க இல்லையா. ஆமா, இப்படி அவன் என்ன பண்ணினா, அந்த ஓர் மண்ணை தூக்கிட்டு வந்தா மழையில நனைஞ்சு அவன் உடம்பெல்லாம் வெள்ளையா போயிடுது. ஒரு கீழே இறங்கி போய் அவனை வணங்கினார். என்ன சொல்லி வணங்கினார் தெரியுமா, திருநூறுன்னு நினைச்சு வணங்கல. ராஜாவுக்கு அவ்வளவு முட்டாத்தனமா இருக்கு, அது சேக்கிரார் காட்டின நாயன்மாருக்கு அவ்வளவு புத்தி இல்லாமையா போச்சு, இல்ல நீ திருநூறு பூ அப்படி அந்த வேலையெல்லாம் வெள்ளையாயிருக்கு பாரு, அது வார வேடம் நினைப்பித்தீர் அப்படின்னாரு. நீ திருநூறு பூசிக்கிட்டேன்னு ஒண்ணு நான் வணங்கலடா, நான் அவ்வளவு மடையினா, அந்த வேடத்தை நீ நினைப்பித்தீர். அடியேன்னு அடி வண்ணா அப்படின்னா அவன், என்னை யாருன்னு நினைச்சி நான் வண்ணான், ஆமா தெரியும், ஓர் மூட்டை மேல வச்சுக்கிட்டு இருக்க தெரியும், அந்த வேடத்தை பார்த்தா அப்படி, இந்த வேடத்தை பார்த்தா அப்படி இருக்கு என்று வணங்கினேன். இப்படி எல்லாம் திருநீத்தை பத்தி பேசப்படுகிறது, பறக்க இந்த திருநீத்தை பத்தி ஒரு பதிகமே இருக்கு, இந்த ஊருக்கு ஒரு பதிகமே இருக்கு, நான் அன்னைக்கே பாடி காட்டிட்டேன், அதனால வேண்டாம். ஆக இன்று நாம் நினைக்க வேண்டியது சுந்தரரை. அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி வந்தார் அப்படிங்கிறத சுந்தரரை நினைப்போம். சிவன் ஒரு நாள் என்ன பண்ணானா, கண்ணாடியில தன்னுடைய திருவுருவத்தை பார்த்தானா, ஐயோ இந்த கண்ணாடின்னு ஒண்ணு குரங்கு போட்டான் அப்படின்னு திட்டுவோம், அவ போய் கண்ணாடியில் நின்னா அரை மணி நேரம் நிப்பா, இந்த பவுடர் போட்டு தேய் தேய்னு தேய்ச்சி, இத போட்டு தேய்ச்சி தேய்ச்சி, துணியை போட்டு அப்பி அப்படி அடிச்சு என்னென்ன பண்ற, ஐயோ கடவுளே, அவளே அரை மணி நேரம் நிக்கிறா. பவளம் போல் திருமேனி குளித்த புருவம் கொவ்வை செவ்வாய், அவன் கண்ணாடியில தன்னுடைய உருவத்தை பார் குருக்கள் விட்டு பிள்ளை, ராஜாவுக்கு காதர் பிள்ளை, ஏண்டா என்னடா சிரிக்கிற அப்படிங்கிறார். ஏடா இந்த சொல்லே இத இருக்கிறது சொல்ல முடியுமா கேக்குற, ஏண்டா ஏடா என்ற சொல்லே கையாள்ற பாத்தீங்களா. சுந்தரமூர்த்தி சுவாமி நரசிங்க முனையரனுடைய வளர்ப்பு பிள்ளை, ஏண்டா என்னடா ஏழரை சிரிப்பு சிரிக்கிற, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் தெரியுமா. இவர் வேட்டியெல்லாம் என்ன கரை, பொத்தல் பொத்தலா இருக்கு, இவருக்கு பணி செய்யணுமா, இவருக்கு வீடு எங்க இருக்கு, இவருக்கு என்னத்தை வெந்நீர் போடுறது, இந்த வேட்டியை கையில எடுத்தா பிஞ்சு போகுமே, இதை எங்க துவைக்கிறது, இவருக்கு வேலை செய்யணுமா, தலை விதிய பத்தீங்களா? ஆமா, விதிய மாத்த முடியல. பக்கத்துல அவங்க என்ன சொன்னாங்க, பித்தல் பைத்தியம் அப்படின்ட்டார். இந்த மாப்பிள்ளன்னு சொல்லி ஒரு துரும்ப கண்டி போட்டாலும் அப்படி துடிக்குமா, அந்த துடிப்புல இவர் கேட்கிறார் பித்தனோன்னர். இதற்கு மிந்தி சிவனை பித்தன் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, யார், உமைய பார்வதியே சொல்லியிருக்கிறார். உமைய பார்வதியே சிவனை பித்தனா நீ அப்படின்னு கேட்டிருக்கா. கைலாய மலையில பார்வதி சின்ன குழந்தையா தவம் பண்ணிட்டு இருக்கா, இவன் ஒரு கிழவு வடிவத்துல போய் அம்மா அம்மா அப்படின்னு கிட்ட போய் உட்காந்துன்னு, இந்த கிழவன்களுக்கு சின்ன பெண்களை பார்த்தா அவன் திருப்தியா பேசு, கிட்ட போய் அம்மா அம்மா இந்த சின்ன வயசுல ஏமா உனக்கு இந்த தவம் அப்படின்னு சொன்னார்ல, நீ பித்தனானி பைத்தியம் போ அப்படின்னுட்டா. ஆக உமைய பார்வதி முதல்ல பித்தன் சொன்னது தன்னுடைய தக மனவாளனைய, இந்த பித்தன்கிற பேரை முதல்ல அவன் வாங்கிட்டான் கந்த புராணத்துல, அப்படிதான் வருது. சரிதான், ஆமான் போடுங்க வேலைக்கு போனோம். அந்த மாதிரி இவர் சொன்னார் பித்தனும் அப்படின்னா, டபார் பித்தன் தேயன் எனக்கு தேவையில்லை, வித்தகம் பேச வேண்டாம், பழி செய்ய வேண்டும். பக்கத்துல ஒன்னா சேர்ந்து, சாமி அந்தனர் அந்தனருக்கு அடிமையாதலும் உண்டோ அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அர்த்தம், ஒரு பிராமணனுக்கு பார்ப்பனன் சொல்கிற சொல்லு நல்ல அழகான சொல், பார்ப்பனன் என்ற சொல்லு இப்ப நீ தவறுன்னு சில பேர் நினைக்கிறாங்க, இல்ல பார்ப்பான்னு சொல்றது ரைட்டு, அதை நான் இப்ப சொல்ல வேண்டாம் விட்டுறேன். பார்ப்பனன் என்ற சொல் நல்ல சொல். ஒரு அந்தனனுக்கு இன்னொரு அந்தனன் அடிமையாக இருத்தல், இன்னைக்கு குன்னம் சிவா குன்னத்துல ஒரு பெரிய ஐயர் இருக்காரு, முடிகொண்டாருல ஒரு பெரிய ஐயர்கள்லாம் பணக்காரங்க இருக்காங்க, அந்த ஐயருங்களே எத்தனையோ ஐயர் வேலைக்காரங்க இருக்காங்க, அந்தனர் அந்தனருக்கு அடிமையாக இல்லையோ, உண்டு. இங்க அந்தனர்னு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவ அந்தனர்கள் இந்த இந்த அந்தனர்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு பொருள். இந்த சிவாச்சாரியார்கள் இந்த ஸ்மார்த்த பிராமணனுக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் அப்படின்றதுதான் பொருள். அங்க அந்தனர் அந்தனாராக்கு அந்தனுக்கு அடிமையாக இருத்தல் இன்றுதான் நீ சொல்ல கேட்டோம், அதெல்லாம் வேண்டாம் ஐயா நடக்காது. இவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை அதை வச்சிருக்கேன் பார் கையில், எத்தனை ஓலை வேணாலும் தயார் பண்ணுவான், எத்தனை ஓடு வேணாலும் தயார் பண்ணுவான், எத்தனை கௌபீனம் வேணாலும் தயார் பண்ணுவான், எத்தனையோ உலகத்தை படைக்கிறவனாச்சு அவன், படைத்து காத்து அழிக்கிறவனாச்சு அவனுக்கு, இந்த ஓலையா தயார் பண்ண முடியாது, ஒண்ணு தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இவங்க தாத்தா கொடுத்த ஓலை இத இருக்கு எழுதி வச்சது, ஓலையா வச்சிருக்க, ஓலையா வச்சிருக்க, துரத்தான் இந்த கழுவனை, வேற யார் துரத்த முடியும், இவன் தான் துரத்த முடியும், மாலையன் கூட துரத்த முடியாதுன்னு எழுதிவிட்டார் சேர்க்கிட, மாலையன் கூட அவன் கூட ஓட முடியாது, ஓடுனா புட்டிச்சு கிழிச்சான் இந்த கழுவன், ஐயோ என் ஓலை போச்சு, அதுல வந்து அடிமையில எழுதிருந்தது அதனால தான் கிழிச்சான். அதான உண்மை இல்ல, அதான உண்மை, ஓலை கிழிஞ்சு போச்சு. வா திருவண்ணாமலைக்கு வா, அங்க வந்து பேசிக்கோ, அங்க பஞ்சாயத்து அங்க போய் கேட்டாங்க, இப்படி இருக்கு ஆட்சியில் ஆவணத்தில் வாக்கு இன்னைக்கு இருந்துன்னா சொல்லுங்க. பார்த்தாங்க, எல்லாத்திலையும் பார்த்தாங்க, இந்த கிழவனுக்கு இந்த சுந்தரர் அடிமை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. தீர்ப்பு வரப்போன்னு சொன்னவொடனே இவருக்கு டின்னு கட்டி போச்சு. அது தீர்ப்பு வருதுன்னு சொன்னாலே பல பேருக்கு, ரொம்ப பேருக்கு டின்னு கட்டி போயிட்டு இருக்கு இப்பவே. ஆமா, ஆக தீர்ப்பு இந்த வரப்போன்னு சொன்னவொடனே இவருக்கு சரி, இந்த சொல்லிக்கிட்டு வர்றத பார்த்த உடனே நம்ம பக்கம் தோத்து போடும் தெரிஞ்சு போச்சு இவருக்கு. ஆஹா என்ன பண்றதுன்னு பார்த்து, இந்த அந்தனருக்கு நம்பியாரூரன் அடிமை சொல்லிட்டாங்க. சரி, வேற ஒண்ணும் பண்ண முடியாது, ஐயா நீங்க அழைச்சிட்டு போங்க. எல்லாரும் போயிட்டாங்க, இப்ப கிழவனும் இந்த குமரனும் தான் போய்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இருட்டு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ரெண்டு அரை விட்டு அவனை எங்கேயாவது தள்ளி விட்டு விட்டு ஓடா சனியன் ஒழிஞ்சு போ அப்படின்னு ஒரு போயிருக்கலாம்ல, செய்யலாம்ல பெரியவரே, உங்க வீடு எங்க? பாப்பா காட்டுறேன், என் வீடு இந்த ஊர்ல. இது என் வீடு தான், பெரிய வீடு, நடு மத்தியில இருக்கும். எல்லா ஊர்லயுமே நான் நடு மத்தியில தான் இருப்பேன், ஓரத்துல இருக்க மாட்டேன், பாத்துக்கோ சொன்னார் பெரியவர். எந்த ஊரை எடுத்துக்கடா, என் ஊரு தாண்டா நடு மத்தியில இருக்கும், எல்லா பயனும் எனக்கு சுத்தி தான் கிடப்பான். நீ சிவாலயத்தை பாருங்க, இந்த ஊர் சிவாலயத்தை வச்சுதானே டெவலப் பண்ணிருக்காங்க. எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் சிவாலயம் நடு மத்தியில இருக்கும். எங்கேயோ ஒரு சில கோயில் தான் அந்தாண்ட இருக்கும். சிதம்பரத்தை எடுத்துங்க, நடுமத்தி. மயிலாப்பூர் எடுத்துங்க, நடுமத்தி. திருவொற்றியூர் எடுத்துங்க, நடுமத்தி. எனக்கு தெரிந்த வரலையும் திருக்கோவலூர்ல இருக்கிற கோயில் மாத்திரம்தான் ஒரு பக்கமா இருக்கு. திருக்கோவலூர்ல வந்து பெருமாள் கோயில் தான் நடு மத்தியில் இருக்கு, ஒண்ணுதான். அப்படி எனக்கு தெரிஞ்சு என் ஊடு தாண்டா நடு மத்தியில இருக்கும், பெரிய ஊடு என் ஊடு தாண்டா. அப்படியா தாத்தா, போனவங்க போனாரு, கோயில் உள்ள போனாரு. இந்த கிழவனை காணும் மறைஞ்சிட்டார், ரெண்டு வேற முடிஞ்சு மறைஞ்சு போனாரு. பெரியவரே ஒழிஞ்சியா, ஒழிஞ்சியா சொல்லா சனிய போயிருக்கலாம்ல. கன்றை தாயை பிரிந்த கன்று எப்படி கத்துமோ அப்படி கத்தினாராம். பெரியவரே, 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 என்ன ஆண்டவனே அப்படின்னு கத்தினாராம். பெரிய புராணம் சொல்லுகிறது, பெரிய புராணம் சொல்லுகிறது ஐயா. வானவீதியில தோன்றினான் சிவன். சுந்தரா, நாம் தான் கிழவடிவத்தில் வந்தோம். பாட் பாடுறா சுவாமி. இன்னைக்கு 1000 பாட்டுக்கு அவர் பாட்டு, 16,000 பாடல்கள் அவர் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு 1000 இருக்கு, சுந்தர தமிழ் அதுக்கு பேர், சுந்தர தமிழ். 1000 பாட்டு இருக்கு, 16,000 போட்டோம், போனது கதங்களுக்கு சேர்க்க வேண்டாம், இன்னைக்கு இருக்குது. பாடு அப்படின்னா, நான் எப்படி சாமி பாட போறேன், எனக்கு என்ன தெரியும், நான் பாடு. அப்ப சொன்னாராம், பித்தனென்று சொன்னாய் அல்லவா, பித்தனென்றே பாடு. என்ன சொல்றார் சேக்கிரார், அர்ச்சனை பாட்டே ஆகும். என்ன, அர்ச்சனை பண்ற பரம்பரையில வந்தவர் தெரியும். ஹோட்டல்காரனா இருந்தார்னா, டே உனக்கு அல்வா மாதிரி இனிப்பெண்டானே அல்வான்னு பாடு சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. இவர் அர்ச்சனை பண்றவர் ஆனதால அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் சொற்றமிழ் பாடுக என்றான், தூய்மறை தூமறை பாடும் வாயா. பாடுற பித்தா பாடு, இப்படித்தான் ரொம்ப பேரை பாட வச்சோம். சேக்கிடார உலகலாம்னு எடுத்து பாடு அப்படின்ட்டான். இந்த ஊர்ல பாடின திருவிளையாடு புராணம் பாடு, சக்தியாய் பாடு அப்படின்ட்டார். சக்தியாய் சிவமாகி தனிப்பெற முத்தியார முதலை துத்தைய சுத்தி ஆகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் சிவர் பாடுமா. அவரை உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் பண்ணர். அந்த உலகலாம் என்று சொல்லு பாட்டுல 63 எழுத்து இருக்கிறது. 63 பேர் கதையை சொல்ல போகிறார். 63 எழுத்துக்கிறது எண்ணியா பாடியிருப்பாரு கிடையாது, தானே வந்திருக்கும் அவ்வளவுதான். எண்ணி பார்த்தோம்னா உற்றெழுத்தெல்லாம் சேர்த்து சந்தி பிரிக்காமல், சந்தி பிரிக்காமல் உற்றெழுத்தும் சேர்த்து எண்ணினால் 63 எழுத்து வரும் உலகலாமல. இன்னொன்னு வகையில பார்த்தா இந்த 9 தனியடியார்களும் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எப்படின்னு எனக்கு ஒர்க் பண்ண தெரியல. 63 வரும், சந்தி பிரித்து வேற ஒரு வகையில எண்ணினால் 63 9 72 வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சேக்கிரார் பண்ண வேலை இருக்கு பாருங்க, யாரும் செய்ய முடியாது. இந்த என்ன போற உள்ள சிற்றறிவுக்கு உள்ளவனுக்கு மயங்கரனே. திருச்சிரபுள்ளம் திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளையெல்லாம் ஐயோயோ, கவி நயம் சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா. 1000 பாட்டு பாட்டி வச்ச மீனாட்சுந்தரம் பிள்ளை சொல்றாரு, பக்தி சுனை நவி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா அப்படிங்கிறார். அவருக்கு தெரியும் இல்லையா, மத்தை கண்டாய் வாழ்ந்து போதி வாழ்ந்து போதி வாழ்ந்து போதி. சரிய மத்தியமாவதிய தேடி எடுத்தார். என்ன கேட்டீங்கன்னா, உடல்ல குற்றமானவன் அமங்கலமானவன் சொல்லப்படும். உடல்ல முடமாகவோ நுண்டியாகவோ தலைமயிர் மொட்டை அடித்தவன்லாம் அவன் அமங்கல பொருள். நாம எங்கேயாவது வெளியே போகும்போது மொட்டை அடிச்சவன் வெளியே வந்தான்னா அது ஆகாது. ஆக உடம்புல ஊனம் உள்ளவன் எதுக்க வரக்கூடாது. இப்ப இவர் ஊனம் உள்ளவன் இல்லையா, இப்ப ஊனத்தை தீக்கணும். பாட்டு மாத்திரம் இல்லை, மங்களகரமான ராகத்தை எடுத்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. மத்தியமாவதி மங்களகரமான ராகம். மத்தை கண்டால் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே, திரு கொடுங்கோளூர்ல இருக்கிறார் சுவாமி சேரநாட்டில். சாமியை கேட்கிறார், போரும் சுவாமி, 18 வயசுல ஒருத்தன் கேட்பானா இந்த உலக வாழ்க்கை எனக்கு போரும்னு, நம்பரை திருப்பி போடுங்க, அப்ப கூட கேட்க மாட்டான், நம்பரை திருப்பி போடுங்க, அப்ப கூட ஆண்டவன் பார்த்தான், போரும்டா அப்பா, 16,000 பாடல் பாடி வச்சிருக்கிற, போரும், நீ இதுக்கு மேல பாடாத, இனிமே பாடி வச்சுன்னா இருக்கிறதையே பார்க்க மாட்டான், நீ இனிமே பாடாத வந்துரு. பார்த்தான் சிவன், உனக்கு வெள்ளையானே அனுப்புறேன், வந்து சே. சாமி சொல்றாரு, நான் என்ன புண்ணியம் செய், நான் ஒன்னும் பிரமாதமா பாடி பிள்ள, எனக்கு வெள்ளையானே கொடுத்தானே, தான் என்னை முன் படைத்தான், அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடல் அங்கோ, நான் என்ன பாடல் அங்கோ, நாயினேனை பொருட்படுத்தி தருமபுரத்துக்கு வந்தாரு குமரகுருபுர அடிகளார், செந்திலாண்டவனுடைய அருள் பெற்றவர், மீனாட்சியினுடைய அருள் பெற்றவர், தர்மபுரத்துக்கு போனார். என் உயிரில் ஒரு மாத்திரை குறைந்தேன் அப்படின்னார், ஒரு மாத்திரை குறைந்தேன் அப்படின்னார். என்ன அர்த்தம், சீவன் சிவனாக ஆகிவிட்டது, சி போய் சி ஆகிட்டது இல்ல, ஒரு மாத்திரை குறை, நான் ஒரு மாத்திரை குறைந்து விட்டேன் சொன்னார். அந்த பதிக்கு போன உடனே உபதேசம் பெறல, அந்த தர்மபுரத்தை அப்படி மெரிச்ச உடனே அவருக்கு சீவன் சிவனாக ஆகிவிட்டதும். ஆக இங்க இவர் சொல்றார், உனையும் உயிரையும் மாத்தி விட்டான், திருமாலும் பிரம்மனும் குபேரனும் என்னை எதிர்கொள்ள காத்திருக்கிறான். இப்படி ஒரு பிறவியா, இந்த அழகான பாடல் கிடைக்காம போயிட போகுன்னு வருணனை கூப்பிட்டு, அப்பா இந்த பாடலை பூலோகத்துக்கு சேர்த்து விடு அப்படி சொன்னாராம். ஆழி கடலறையா, ஆழி கடலறையா, அங்கையப்பருக்கு அறிவிப்பதே. இந்த பாட்டை அப்பா புறப்படும் போது இங்கிருந்து முதல் பாட்டு சொன்னாரு, பாக்கியெல்லாம் மேல போயிடுச்சு. இந்த பாட்டு அஞ்சு பேர் வந்து சேர்ந்தமே, ஏ கல்லறையா இதை கொண்டு இங்க சேர்த்து கடலறையனே வந்து உத்தரவு போடுற அளவுக்கு இவருடைய நிலை உயர்ந்திருக்கு. ஆழி கடலறையா இந்த பாட்டை அஞ்சு பேர்கிட்ட கொண்டு சேர்த்து விடு அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நமக்கு கிடைச்சது, கிடைச்சதுவே பாக்கல. நாம யாருக்கு தெரியும் அந்த பதியம்? இப்ப சொல்ல சொன்னா நான் 11-10 சொல்லிவிடுவேன். ஆக உங்கள் அனைவருக்கும் திருவடிக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு எத்துமானார், அவரவரை நல்லா சொன்னார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று எண்ண. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவர் எவர்க்கு உதவினர் எவர் எவர்க்கு உதவினர், எவர் எவர்க்கு உதவினர் எவர் எவர்க்கு உதவினர், எவர் எவர்க்கு உதவினர் எவர் எவர்க்கு உதவினர், அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே. பாடும் பரிவேலனி தேவலன் பாடும் பணியே பணியாயமுகனை தெரிவு காடும் தனியாதிதோதரனே, உருவாய் அருவாய் உலதாய் இலத மறுவாய் மனதாய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் முகனே. நம பார்வதி பதை வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு